మహాభోగ మహేశ్వర్య మహావీర్య మహాబల మహాబుద్ధి మహాసిద్ధి మహాయోగేశ్వరేశ్వరి మహాతంత్ర మహామంత్ర మహాయంత్ర మహాశ మహాయాగకర్మారాధ్య మహాభైరవ పూజిత. రహస్యనామ స్తోత్రత్ర 225వ నామ మహాయోగేశ్వరేశ్వరి. மகாசித்திங்கிற நாமாவில் பல சித்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சித்திகள்லாம் அணிமாதி சித்திகள் பிரசித்தமாக நாம் உலகத்துல அப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கோம். அது இல்லாம பல சித்திகள் ஸ்காந்தாதி புராணங்கள்ல சொல்லியிருக்கு. அத்தனை சித்திகளுக்கும் மூல காரணமாக இருந்து அவைகளை பக்தாளுக்கு கொடுக்கக்கூடியதாக அம்பாள் இருப்பதனால் அம்பாளுக்கு மகாசித்தி அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததாக பார்த்தோம். அதற்கு பிறகு மகாயோகேஸ்வரேஸ்வரி அப்படிங்கிற நாம. யோகேஸ்வராளுக்கெல்லாம் ஈஸ்வரி. யோகம் சாதாரணமாக அமைந்தது. அந்த யோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரா பகவத் அனுகிரகத்தினால யோக சாமர்த்தியத்தையும் யோக சக்தியும் பெற்றவா. அந்த யோகேஸ்வரால் இருக்காள், அவளுக்கெல்லாம் ஈஸ்வரியாக அம்பாள் இருக்க. அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் மனுஷியாளுக்கு யோகமானது கிடைக்கிறது. நாம் இந்த யோகம் எனக்கூடியதான பதத்தை பல அர்த்தங்கள்ல பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு இப்ப யோகம்னு யோகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிறைய காசு வரக்கூடியதான யோகம். இதுதான் லோகத்துல பாத்துக்கலாம், உனக்கு நல்ல யோகம் பாய்ப்ப அப்படிங்கிறேன். இந்த யோகம்னு என்ன அர்த்தம்? சந்தோஷமான காலம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல யோகம்ங்கிற ஒரு பதப்பிரயோகம் லோகத்துல இருக்கு. இந்த பதப்பிரயோகத்துக்கு மூல காரணமானது ஜோதிஷ் சாஸ்திரம். அந்த ஜோதிஷ் சாஸ்திரத்துல ராஜயோகம் இப்படிப்பட்டதாக பல யோகங்கள், கஜகேசர் யோகம் இப்படி யோகங்கள்லாம் இருக்க. எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருந்தா எந்த ஸ்தானத்துல இருந்தா என்ன இன்னொரு கிரகத்தை பார்த்தால் ஏற்படக்கூடியதான சம்யோகத்துக்கு யோகம் இருக்கு. அங்க யோகம்னா என்ன அர்த்தம்? கிரகங்களுடைய சம்யோகம், கிரகங்களுடைய பார்வை. இதனால ஏற்படக்கூடியதான பலங்கள் மனிதர்களுக்கு எது வருதோ அது இந்த மனுஷனுக்கு அந்த யோகம் இருக்குன்னு சொல்றாரு. சோ முக்கியமாக யோகமானது எங்க? கிரகங்களுடைய யோகம். கிரகங்களுடைய யோகத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான பலத்தை தருவதாக கருதி அவ இந்த யோகம்னு சொல்லிருக்கா. இது ஒரு யோகம் தெரியுது. அது இல்லாமல் யோகம்னு சொன்னா சம்பந்தம்னு அர்த்தம். இந்த அர்த்தத்துல நிறைய நம்ம லோகத்துல பார்த்து கொண்டிருக்கோம். பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள், இந்த 18 அத்தியாயங்களுக்கும் யோகம்னு சொல்றார். முதல் அத்தியாயத்துல அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனுடைய அழுகையே ஒரு யோகமா இருக்கு. அழுகையை போய் ஒரு யோகம்னு சொல்றாரு. அர்ஜுன விஷாத யோகம்னு சொன்னா அர்ஜுனுடைய அழுகை யோகமான்னு ஆமான்னு தெரியும். ஏன்? அர்ஜுனன் தான் யுத்த களத்துக்கு வந்து யாரோட யுத்தம் பண்ணும்? கைமையா சக யோத்தவியம் அஸ்மின்கள முக்கியமே. இந்த யுத்த களத்தில் யாரோட நான் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பகவான கேட்டதுமே பகவான் அவள்னா பஸ்ய, இவள்லாம் யாரோட நீ யுத்தம் பண்ணணுமோ அவளை பாருன்னு சொன்னார். பகவான் பாருன்னு சொன்னதுனால பார்க்க வேண்டியதை பாருன்னு இந்த உலகத்துல பார்த்துட்டு இருக்கேன், யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கேன், ராகத்வாஷாதிகளோட கூடினவாழ பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்த்து உனக்கு பிரயோஜனம் இல்லைப்பா, பல பேர்ல இவாளை பார்த்தாச்சு, இனிமேல பார்க்க வேண்டியதை பாருங்க. இந்த பார்க்க வேண்டியதை பாருன்னு சொன்னதுமே அவனுக்கு மனசு எதுவும் உண்டாச்சு, வைராக்கியம் உண்டாச்சு. அந்த வைராக்கியம் உண்டதுனால நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு ஆரம்பிச்சேன். இப்ப யுத்தம் புதுசாக ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சாச்சு யுத்தத்தை. அதுக்காகத்தான் இந்த களத்துக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இவாளோட யுத்தம் பண்ணினா இவாள் எல்லாம் பிராண விட்டா ಸ್ತ್ರೀಗಳ ಅನಾದಿಗಳಾಯ್ತು. ಸ್ತ್ರೀಷು ದುಷ್ಟಾದ ವಾಸನೆಯ ಜಾಯತೆ ವರ್ಣ ಸಂಕರ ಸಂಕರೋ ನರಕಾಯವ ಕುಲಕ್ಷಣ ಕುಲಶ್ಚೇಚ. இப்படி ஆரம்பிச்சு ரொம்ப கவலைப்பட்ட எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆகையா சிஷ்யஸ்தேகம் சாதி மாத்திரம் பிரபத்னம், நான் உமக்கு சிஷ்யன் ஆயிட்டேன், எனக்கு நாங்கள் உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அவனுக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணி அந்த வைராக்கியத்தினால சிரவணத்துக்கு அதிகாரியா ஆக்கியிருக்கு. ஆகையால் தான் முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகமும், அதற்கு பிறகு இரண்டாம் அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னும், மூணாம் அத்தியாயத்துக்கு கர்மயோகம்னு, நாலாவது அத்தியாயத்துக்கு கர்ம சன்னியாச யோகம்னு, அஞ்சாவதுக்கு ஞான கர்ம சஞ்சயோக யோகம்னு, ஆறாவது அத்தியாயத்துக்கு ஆத்ம சஞ்சயம யோகம்னு, ஏழாவது அத்தியாயத்துக்கு ராஜவித்யா இப்படி வரிசையா பிரகிருதி யோக யோகம்னு, எட்டாவது அத்தியாயத்துக்கு அக்ஷர யோகம்னு, ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு ராஜவித்யா ராஜகோத்திர யோகம்னு, அப்புறம் விபூதி யோகம்னு பத்தாவது அத்தியாயத்துக்கு, பதினோராம் அத்தியாயத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அவளுக்கு விஸ்வரூப சந்தர்சன யோகம், அதுக்கப்புறம் 12 பக்தி யோகம், 13 அதுக்கு மேல இருக்கிற கஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம், 14 அத்தியாயத்துக்கு விசேஷமாக அவளுக்கு அந்த தெய்வ சம்பத் விபாக குணத்திரை விபாக யோகம், இப்படின்னு வரிசையே எல்லா யோகங்களும் சொன்னார். இந்த யோகங்கள்ல என்ன சொல்றது, அந்தந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடியதான பொருளோட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த ஜீவனுக்கு அங்க இருக்கக்கூடியதான அந்த பொருளோட ராஜவித்யா ராஜகோக்கிய யோகம்னா அங்க ராஜவித்யா ராஜகோக்கிய சொல்லி இருக்கு, அதனால யோகம். சோ இப்ப எல்லாம் பாருங்க, முதல்ல யோகம்னு சொன்ன கிரகங்களுடைய சஞ்சயோகத்தை யோகம்னு சொன்னேன். இப்ப யோகம்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கேன், அங்க இருக்கக்கூடியதான சப்ஜெக்ட் மேட்டர் வஸ்துவோட அங்க இருக்கக்கூடியதான அந்த அர்ஜுனனுக்கு ஒரு யோகம் சொன்னேன், சஞ்சயோகம் சொன்னேன். இன்னொரு இடத்துல பகவான் சொல்றார், சம்வித்யா துக்க சஞ்சயோக வியோகம் யோக சங்கீதம். அப்ப வியோகத்துக்கு தான் யோகம்னு பேர். இதனால என்னோட எந்த துன்பம் சேர்றதோ, எந்த கவலை என்ன குடிக்கிறதோ, எத்தனையோ பிறவைகளை எடுத்தாச்சு, மானாகவும் பணியாகவும் மனுஷனாகவும் பெரியாகவும் எத்தனை யோகங்கள், எத்தனை ஜென்மாக்கள் இருந்தாச்சு, என்னன்னு இடத்துல அளவிதே வாகைவ விஸ்ராணம் இனிமே போகணும்னு சொல்லும் மாந்திரம், எத்தனை யோகங்கள், எத்தனை சரீரங்கள், எத்தனை துன்பங்கள் அனுபவிச்சு அனுபவிச்சு, இது என்ன ஆயிடுது, ஒன்றும் இந்த சரீரமே எதுக்கும் உபயோகம் இல்லாம ஆயிடுது, அதனால போகணும் எனக்கு, இனிமேல என்ன உன் இடத்துல சேர்த்துக்கோங்கிற ஒரு பக்தன். அப்படி எத்தனை யோகங்களை அனுபவிச்சாச்சு போதும் அப்படின்னு துக்க சம்யோக வியோகத்துக்கு யோகம்னு பேரு. சோ வேதாந்தத்துல யோகம்னு சொன்னா செயற்கைன்னு அர்த்தம் இல்ல, வியோகத்துக்கு யோகம்னு பேரு. இது சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடியதான பல சந்தர்ப்பங்கள்ல வரக்கூடியதான யோகம். இந்த யோகங்களுக்கெல்லாம் அதிபதி ஏதோ கதை சொல்லல, சர்வ யோகேஸ்வரேஸ்வரி மகா யோகேஸ்வரேஸ்வரி, மகா யோகங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனை யோகேஸ்வரால் யார் இருக்காளோ அந்த யோகேஸ்வராளுக்கெல்லாம் ஈஸ்வரியா இருந்தது மகா யோகேஸ்வரேஸ்வரி. யோகம்னு சொன்னா சாதாரணமாக என்ன அர்த்தம், துக்கத்தை தர வரக்கூடியதான பதார்த்தத்தை தவிர்த்து இன்னும் தருவதாக மாற்றிக்கொள்வதற்கு யோகம்ன்னு லோகத்துல அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம், எது துக்கத்தை கொடுக்கறதோ துக்கத்தை தர வல்லதை தவிர்த்து அதை சுகத்தை கொடுப்பதாக இன்பை தருவதாக ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு யோகம்னு பேரு. அதே போலயே எதை நம்ம விசேஷமா நினைக்கிறோமோ, பொருளை மதித்து, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் இப்படி அப்படின்னு அறிந்து கொண்டு அதனை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு யோகம்னு பேரு. ஏதோ ஒரு பொருள் இருக்க அந்த பொருளை நாம எப்படி வாழ்க்கையில உபயோகப்படுத்திக் கொள்றோம்னு யோகம். இன்னைக்கு நாம் சோஃபா எல்லாம் வாங்கிக்கிறோம், சேர் எல்லாம் வைக்கிறோம், பழைய நாளில் வகையெல்லாம் இருந்ததா ஒண்ணு கிடையாது, மரத்தினுடைய அடிபாகம் இருக்கு பத்தல, அதை கண் பண்ணி அதை உள்ள வச்சுட்டு இருப்போம், அது உட்காருவா. வெறும் பாத்திரம் இருக்கமே அந்த பாத்திரத்தை கவுத்து வச்சு அதுல உட்காருவா. அப்படி கிராமத்தினத்துல என்ன ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளை நமக்கு உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு யோகம் ஒண்ணு பேர். வைரம் இருக்க வைரத்தை கல் என்றோ அல்லது கல்ல வைரம் என்றோ உணர்வதற்கு பதிலா இதுக்கு பிரம்மஞானம்னு பேர். அந்த பிரம்மஞானத்தை மாத்தி உண்மையான ஸ்வரூபத்தை அறிந்து கொள்வது அது ஒரு யோகம். யோகம்னா என்ன அர்த்தம், எத்தனை அர்த்தங்கள் இருக்கு பத்தலா யோகம், இது ஒரு அர்த்தம், இத்தனை அர்த்தங்களும் மேல லஜாசாம் பாட்சியத்துல சொல்றேன், அதனால ஏதோ சொல்றது அங்கெங்க இருக்கிறது எடுத்து இங்க யோகம்ங்கிற பதார்த்தத்துக்கு நான் சொல்றேன், எல்லாம் பாஸ்கராய சொன்னதான ஒரு பதார்த்தம் தான். அதே போல பயன்படாததான பொருள்களை பயன்படுத்தும்படி பண்றது ஒரு யோகம். இப்ப எல்லாம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்ற பத்தல, குப்பை இருக்க, அந்த குப்பையில இருந்து ஏதோ காசு பண்றாரு சார். அந்த காசு பண்றதுங்கிற ஒரு ஆர்ட் சில பேருக்கு தான். ஆகையால் எது பயன்படுத்தாதுன்னு நினைக்கப்படாதுன்னு நினைக்கிற வாழ்க்கையில அதை பயன்படுத்துவதுங்கிறது அது ஒரு யோகம். அதே போலயே வாழ்க்கையில வெற்றியோ தோல்வையோ வரும் பொழுது அப்ப என்ன பண்றது, அது சமமநிலையா இருந்து கொண்டு சந்தோஷம் வந்தா மதித்தும் துன்பம் வந்தா நலிந்தும் போகாம இருக்கிறது பத்தியெல்லாம் அது ஒரு யோகம். சுகதுக்கேசமே கிருத்வா லாபாலாபம் ஜெயே ஜெயோ தஸ்மாத் யோக என யுஜஸ்வா யோகம்னு பதம் போட்டிருக்காரு. பரிசியா பகவத்கீதை பாராயணம் பண்ணும்போது யோகம்ங்கிற பதத்துக்கு எத்தனை அர்த்தத்தை உபயோகப்படுத்திருக்காருன்னு பாருங்க. இது ஒரு யோகம். அதே போலயே எந்த ரெண்டு பொருள் பிரிந்து இருக்கா அந்த ரெண்டு சேர்ந்தா அது ஒரு யோகம். சௌந்தர ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்தை சொன்னா கர்ம விரோதியா இருக்கக்கூடியவா ரெண்டு பேரும் சேர்ந்துருவாளாம். சௌந்தர்ய ஸ்லோகத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு, ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்கோம். ஆனா சில ஸ்லோகங்களுக்கு கைமேல் சரஜோஸ்னா சுத்தான் சத்தீசட்டா வரத்ராசத்ரா ஸ்படிக குட்டிக்கா புஸ்தக கதையின் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன்னா சாரஸ்வத பிரயோகம். குழந்தைக்கு படிப்பே வர மாட்டேங்கிறது சார், எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்கிறது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஸ்லோகத்தை தினமும் பத்து பத்து தரம் சொன்னா போறோம். சொல்லிட்டு அம்பா அந்த தேனை நைவேத்தியம் பண்ண மதுட்சீர திராட்சா மதுரை மதுரா படித்தையா அப்படின்னு தேனொழுக பேசுவான். அவன் எதனாலும் எல்லா சாஸ்திரங்களையும் பிராவீண்யத்தையும் அடைவான். இப்படி எது சாதாரணமாக நம்மளால முடியாதோ அதை பிரித்து இருக்கிறது சேர்த்து வைக்கிறதுக்கு பார்த்தா இது ஒரு யோகம். இதே போலிய இந்த யோகத்தை பத்தி பதஞ்சலி மகர்ஷி அவர் என்ன பண்ணியிருக்க, என்ன பரமாத்மாவோட சேர்த்து வைக்கணும், இதுதான் யோகத்தினுடைய காரியம். சம்சாரத்துல திண்டாடி கொண்டிருக்கான் ஜீவன், இவனை சம்சாரத்துக்கு அதீத்தனாக இருக்கக்கூடியதான பரம்பொருளோட சேர்த்து வைக்கணும். நமக்கு ஆயிரம் தொல்லைகள் இருக்க வாழ்க்கையில, அதுக்காக வாழ்க்கையை விட்டுருன்னு சொல்ல முடியுமா? விடலையே, ஆட்ட போகலையே இந்த சரீரத்துல. அப்ப என்ன வாழ்க்கையும் வேணும், அந்த வாழ்க்கையில துன்பம் மட்டும் போகணும். எனக்கு துன்பத்தோட வியோகம் வேணும், பரம்பொருளோட சம்யோகம் வேணும். இதற்காக என்ன பண்ணணும்? அப்ப இனிமேல எவருக்கு வாரு யமுனா தீரு அவாவா தான் அவாவா காரியத்தை பண்ணிக்கணும். யமுனா தீரத்துக்கு போனேன்னா அந்த நிக்குஞ்சங்கள்ல கிருஷ்ணனை நீங்க தேடுங்க, தேடுற லீலாசுக்கர் தேடுற, ரெண்டு கண்ணும் இல்ல போயிடுத்த கிருஷ்ணனை தேடுற. எங்க இருக்கானோ கிருஷ்ணன், எங்க இருக்கானோ கிருஷ்ணன், எப்படி இருக்கானே அவன் கண்ணு தான் இல்லையே, என்ன பண்ண போறேன், நான் தேடிக்கிறேன்ட்டு ஒவ்வொன்னா தொட்டு தொட்டுட்டே போற. யாரோ ஒரு பையன் வானா, பையன் வந்து தாத்தா என்ன தேடுற அப்படின்னாரு. பா கிருஷ்ணன் தேடுறது அப்படியா, நானும் சேர்ந்து தேடுறேன் வாங்க, நீங்க முள்ளுல காலை வச்சிருப்பாரு அப்படின்னு கைய பிடிச்சிட்டு அப்படியே அழிச்சுன்னு போற. நீ தேடி, அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இன்னைக்கு போறோம் தேடித்து நாளைக்கு நிச்சயமா கிடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருன்னு உட்கார வச்சு யமுனா தீர்த்தத்தை கொண்டு வந்து அவங்க தாக சாந்திக்காக கொடுத்து ரெண்டு பழத்தையும் கொடுத்துட்டு சார் நான் போயிட்டு வரேன்னு போன. போனா கொஞ்ச நேரம் ஆன பிற அடாடா கையில விட்டேனேன்னு அழுதான். அவன் என்னடா சொன்னார், நான் கிருஷ்ணன் பேசினா அவனா என்ன அழிச்சுன்னு போயிருக்காரு. அப்புறம் அவரை விட்டு போன பிறகுதான் இவருக்கு புத்தி வருது என்ன விவகாரம்னார். அதான் பகவானுடைய கையில நீங்க பார்க்க முடியாது, உங்கள் இடத்துல பக்தி இருக்குமே ஏனால் பகவான் கைமேல பலத்தை கொடுப்பார். அப்படி விசேஷமாக இருக்கக்கூடியதான் அந்த பரம்பொருளோட என்ன சேர்க்கணும், எனக்கு இருக்கக்கூடியதான பல்லாயிரம் துன்பங்களை விட்டு எனக்கு வியோகத்தை கொடுப்பா. இந்த துக்க சம்யோக வியோகம் இருக்க பத்தியல ஆத்ம சம்யம யோகம், ஆத்ம சம்யோகமும் வேணும் துக்க சம்யோகம் என்னை விட்டு போகணும். இந்த ரெண்டுக்காக பதஞ்சலி மகர்ஷி யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படிங்கிற எட்டு அங்கங்களோட கூடியதான ஒரு யோக சாஸ்திரத்தை தயார் பண்ணியிருக்க. அந்த யோகத்துக்கும் ஈச்சொலி இருக்கக்கூடியது அந்த அம்பாள் தான் இப்படின்னு. ஆமா அவர் யாரோ எழுதியிருக்காருன்னா அது எப்படி பிரமாணமாகும்? அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷோக உஜஹாதி அப்படின்னு வேதம் சொல்றது. அத்தியாத்ம யோகத்தை பண்ண பண்ணி அத்தியாத்ம யோகத்தினால உனக்கு துன்பங்களும் சந்தோஷமும் புண்ணியமும் பாபமும் எல்லாம் விட்டு நீ பரம்பொருளாக ஆக்கி விடுவார் அப்படின்னு. அப்புறம் சொன்னார் ஆமா நீங்க சொல்ற அத்தியாத்ம யோகம்னா எனக்கு என்ன தெரியலையேங்கிற கவலைப்படாத நான் சொல்றேங்கிறத உபனிஷத்து யச்சேத் வாங்மனதி பிராஜ்ய சத்யச்சேத் ஞான ஆத்மனி ஞானம் ஆத்மனி மகதி யச்சேத் சத்யச்சேச்சாந்த ஆத்மனி புலன்களை மனசுல ஒடுக்க மனச புத்தியில ஒடுக்க புத்திய சமஷ்டி புத்தியில ஒடுக்க அந்த சமஷ்டி புத்தியை பரமாத்மா இடத்துல சேர்த்துவே உத்திஷ்டகா எழுதுபோங்க நம்மளாம் தூங்குறோமா அனாதி நித்ரையா மோகிதான்னு நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோமா உத்தேட்டா குழந்தைய உட்கார வச்சா என்ன பண்ணும் தெரியுமோ தூக்கத்துல ஒரு டன் அந்த பக்கம் படுத்துக்கும் குழந்தை எழுப்பின வாழ்க்கை தெரியும் உட்கார வச்சோன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காரணும் அதுக்காக அம்மா அந்த பக்கம் பார்த்தோம் இந்த பக்கம் படுத்துக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பொய் தூக்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ராத்திரி 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன் சுவாமி இருந்தாலும் எழுப்பின பிறகு 1 செகண்ட் தூங்குவான் இன்னொரு 10 நிமிஷம் அது என்னமோ அந்த தூக்கத்துல ஒரு சந்தோஷம் மனுஷாளுக்கு அப்படி உத்திஷ்ட தஜாகிரதா விழப்போராய் இப்படிப்பட்டதான ஒரு ஜென்மம் உனக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிது அம்பாளுடைய நாம அவ கேட்கக்கூடியதான் ஜென்மம் உனக்கு கிடைச்சிருக்கேன் கேட்கக்கூடியதான சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்துருக்காளே பகவான் ஆகையால் ரொம்ப அரிது ஜாகிரதா பிராப்திய வர நிபோதா ஆச்சாரியன் இடத்துல போய் அவர் இடத்துல வரத்தை அடைந்துவா சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தையம் கவையோ வதந்தி அப்படின்னு இது கத்தி மனையில நடக்கிற போலப்பா ஆகையால் இது ரொம்ப பத்திரமா இருக்கணும் இந்த ஜென்மாவில உங்களுக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும்படி நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னால மகாயோகேஸ்வரேஸ்வரி அப்படின்னு இந்த விசேஷமாக இந்த யோகம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாஸ்கரை ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன் யோகம்னு சொன்னா ஒரு செயலை அது எப்படி அதிகமாக ஒரு பலத்தை நமக்கு தருகிறதோ அப்படி பண்ணி கொள்றது யோகம்னு பேர் பகவத்கீதையில சொல்லும் பொழுது கர்மா இருக்க அந்த கர்மாவானது சாதாரணமாக எவ்வளவு பலத்தை கொடுக்கணுமோ அந்த பலத்தை விட அதிகமாக பலத்தை கொடுக்கும்படி நாம் பண்ணி கொள்வது பார்த்தேன் அதுக்கு யோகம்னு பேர் உங்க சயின்ஸ் பாஷையில மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் யோகம்னு கொஞ்சமா இருந்தாலும் இன்புட் செயல் கொஞ்சமா இருந்தாலும் அதனுடைய பலமானது அதிகமா இருந்தா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இருந்தா அதுக்கு நம்ம சாதாரணமா யோகம்னு சொல்றோம் இந்த யோகத்தை பகவான் சொல்றார் யோக கர்மசு கௌசலம் யோகம் என்னதுன்னா கர்மசு கௌசலம் நீங்க கர்மாவை பண்ணும் பொழுது அதை குசலமாக ஒரு பண்ணக்கூடியதான கர்மா சோ நாளைக்கு ஒரு தினம் பகவத்கீதை பாராயணம் பண்ணுங்க யோகத்துக்கு எத்தனை நடைபெறும் பகவான் கொடுத்திருக்கார் பார்ப்போம் இத்தனையும் பகவான் கீதையில கொடுத்திருக்கார் இத்தனையும் பாஸ்கரர் சொல்லியிருக்கார் அந்தந்த இடத்துல அப்படிப்பட்டதான யோகங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவள் அம்பாள் கர்மாவானது இப்பொழுதுமே நீங்க செஞ்சிருந்தா செய்யற வரைக்கும் உங்களுக்கு சுவாதந்திரம் இருக்கும் இஷ்டம் இருந்தா கர்மாவை பண்ணுங்க இல்ல என்ன கர்மாவை பண்ணாம இருந்தா எனக்கு என்ன சொன்ன கர்மாவை பண்ணாம இருக்கணும் ஒரு கர்மாவும் பண்ணாம உங்களால இருக்க முடியாது நகி கஷ்டி கடமதி ஜாது திஷ்ட யார் மாத்திரம் ஒரு கர்மாவும் உங்களால பண்ணாம இருக்க முடியாது ஆகையால் கர்மாவை பண்ணித்தானே ஆகணும் நீங்க ஆனா எந்த கர்மா சொல்றேனோ அந்த கர்மா பண்ணினா பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம் பண்ணாம வேற விதமாகவும் பண்ணலாம் அத நீங்க பண்ணலாம் ஆனா ஃபர்ஸ்ட் கர்மாவை பண்ணிவிட்டேன்னு வச்சுங்களேன் அதுக்காக அந்த கர்மா பணம் எனக்கு வேண்டாம் நான் தெரியாம பண்ணிவிட்டேன் வேணா நீங்க எடுத்துங்கோ இதெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது கர்மா பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு சுவாதந்திரம் இருக்க கர்மா பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதனுடைய விளைவை அனுபவித்துத்தான் ஆகணும் எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் தட் அ ரியாக்ஷன் அதை ஒண்ணும் சொல்ல முடியாது அனுபவிச்சுத்தான் ஆகணும் அது எப்ப பலத்தை கொடுக்கறதுனா அதுவும் தெரியாது கர்மா பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு சுவாதந்திரம் இருக்கு கர்மாவுடைய பலம் எப்ப வரும் எந்த ஜென்மாவில் வரும் எப்படி வரும் பண்ண முடியாது அதுதான் அனுபவிச்சுதான் அதனால அவசியம் போக்தவியம் ஜென்ம கோடி சதைரவி எத்தனை கோடி ஜென்மாக்களானாலும் நீங்க அந்த கர்ம பலத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும் அத பரமேஸ்வரன் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்ற மாட்டார் ஏன்னா அவர் தான் சொல்லி வச்சிருக்க கர்ம பலத்தை மாற்றப்படாதுங்கிறது அவர் தான் சொல்லியிருக்க அவரே மாத்துவார அவ விவகாரம் என்னன்னு கர்மா பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு பவர் இருக்க ஃப்ரீவில்லுக்கு அது ஒரு கண்டிஷன் இருக்க ஆனா ஒண்ணு சொன்னேன் எந்த கர்மாக்கள் உங்களை பந்திக்கிறதோ, உங்களுக்கு மறுபடியும் சம்சாரத்துல கட்டி போடுறதோ, அதே கர்மாக்களை நீங்க ஈஸ்வரார்ப்பண புத்தியா இந்த கர்மாக்கள் எல்லாம் பலனுக்காக செய்கிறேன், இந்த கர்மாக்களுடைய பலம் எனக்கு தேவையில்லை, எனக்குடையதான எண்ணத்துல நீங்க பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன, அதே கர்மாவே மோட்சத்துக்கு காரணம். கர்மாவனால மோட்சம் இல்லையு ஆச்சாரியார் பல இடத்துல இருக்காரு. ஆனா கர்மாக்களை நீங்க அவசியம் பண்ணணும், பண்ணும் பொழுது எப்படி பண்ணணும், பலத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விடுங்க, ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணுங்க, நான் பண்ணுகிறேன் எனக்குடைய எண்ணத்தோட பண்ணாதுங்க. சங்கம் தியக்வா ஆத்ம சுத்தையே, சங்கம் தியக்வா அட்டாச்மெண்ட் இல்லாம நீங்க பண்ணி நிலையானால் ஆத்ம சுத்தையே சித்த சுத்தியே, சித்த சுத்திக்கு ஏற்படுறது அம்பாள் உள்ள இதில் வந்து உட்காரான். அதனால அம்பாளுக்கு என்ன பேரு, மகா யோகேஸ்வரேஸ்வரி. இப்ப பாருங்க கர்மாக்கள் ஒண்ணுதான், அந்த கர்மாவை எப்படி நீங்க பண்றீங்களோ அந்த எண்ணம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் தான் கர்மா பண்ற, எல்லோரும் சஹஸ்ரநாமம் வாசிக்கிறோம், எல்லாரும் பூஜை பண்றோம், ஆனா சில பேருக்கு பலம் வருது சார், சிலருக்கு பலம் வரல. அம்பாளுக்கு கூட பட்சபாதம் உண்டு அவர்த்த, ஏன்னா படிக்கிறவாள் எல்லாருக்கும் பலம் வரணுமே, சில பேருக்கு வருது சில பேருக்கு வரல, என்ன பண்றது இல்லையா. ஒரு அம்மா காலம் எழுந்து வீட்டுக்கு முன்னால கோலம் போடணும்னு உட்கார்ந்தா, ஞானி தானே, பழைய நாள் பசங்க மானனா ஒண்ணும் போடுறதில்ல, வேணும்னா அந்த ஸ்டோர்ல வைக்கிறான் ஒரு இது ஸ்டிக்கர், அதை கொண்டு வச்சிடும், எல்லாரும் அந்த மெதிச்சுட்டு போவா. கரெக்டா அந்த மாதிரி ஷட்கோணத்தை போட்டு வச்சிருக்கா, இன்னைக்கு ஆடி கிருத்திக்கு அதுக்கா எது பண்ணப்படாதோ அது மெதிச்சுட்டு வரா பாத்தீங்களா. அப்ப என்ன விவகாரம், சாதாரணமா கோலம் போடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு, வேதத்துல சொல்லி இருக்க பழனம், எந்த சின்ன ஒரு சம்பிரதாயமா இருந்தாலும் அதுக்கு வேதத்துல இருக்க, காலமே எழுந்ததுமே முதல்ல வீட்டுக்கு முன்னால கோலம் போடணும், வாசக்கலுக்கு முன்னால கோலம் போடணும்னு சொல்லியிருக்க. அந்த கோலத்தை போடும் பொழுது என்ன ஆயிடுத்து, ஒரு நாளைக்கு கையில இருக்கக்கூடிய இந்த டப்பா இருக்கு பத்தில அரிசி மாவு வச்சிடணும், கோலமானது கோல மாவுல போடப்படாது, அரிசி மாவு போடணும், அந்த அரிசி மாவானது டப்பா கீழே இடறி விழுந்துருது. அந்த அம்மா பார்த்தா அது எடுக்கணும்னு பாக்கல, எடுக்கணும் பார்த்தா ரொம்ப எடுக்க முடியல, கொஞ்சமா தான் இருந்தது அரிசி மாவு, சரின்னு விட்டுட்டா. என்னாச்சுன்னா எறும்புகளுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கிறது. அடுத்ததாக என்ன பாத்தீங்கன்னா, அந்த அரிசி மாவை கொண்டு வந்து அந்த எறும்புகள்லாம் எதுக்கு பார்த்தீங்களா புத்து வச்சிருக்க, அதுக்கு மேல தூவினான். எதற்காக, இந்த அரிசி மாவு ஏதோ சரியா இல்ல, நம்ம வேற மாவு வாங்கிப்போம், இது எறும்புகளுக்கு ஆகாரமா இருக்கட்டும்னு தூவினான். இன்னொரு அம்மா என்ன பண்ணினா, அதே அரிசி மாவத்தா அதே எறும்புகளை தான் போட்டா, என்ன ஐடியால போட்டா தெரியுமோனா, இந்த எறும்புகளுக்குள்ள அம்பாள் இருக்காளோ இல்லையோ, ஆகையால் அந்த வழியாக அம்பாளுக்கு நான் சமர்ப்பிக்கதான் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு போட்டா. இப்ப மூணு பேருக்கும் அரிசி மாவு ஆயிடுத்துங்கிறது சமானம், ஏன்னா அரிசி மாவு செலவாயிடுத்த போட்டால மூணு பேருக்கும் சமானம் தான். ஆனா முதல்ல போட்டா பார்த்தா கீழே இடது விழுந்துருது, அது எடுக்கணும்னு பார்த்தேன், என்னால அது எடுக்க முடியல, சரி போனா போட்டோம் தொலைட்டோம் அப்படின்னு போட்டா. ஆனா அடுத்த மாவு என்ன பண்ணினா, பூத சம்ரட்சணத்துக்காக பூத சௌஹிருதம், நாமெல்லாம் சாப்பிட ஏதோ கொஞ்சம் அரிசி மாவு இருக்கு, அதை போட்டா என்ன எறும்புக்கள் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல போட்டா, இந்த அம்மாவுக்கு முன்னால் இருக்கிற வாழ்க்கைய விட அதிகமாக 10 மடங்கு பலம். அது பேரு அதே அரிசி மாவை அதே எறும்புகளுக்கு தான் போட்டா, ஆனா இந்த எறும்புகளுக்கு போடும்போது அந்த எறும்பு சரீரத்திலையும் அம்பாள் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போட்டா, இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த பக்தி பாவமானது பக்தி சௌக்கிருதமா இந்த அம்மாவுக்கு ஞானம் வந்து கடைசியில இருக்கிறவாளுக்கு ஞானம் வந்திருக்கு, நடுவுல இருக்கக்கூடிய அண்ணனுக்கு ஐஸ்வர்யம் வந்திருக்கு, முதல்ல எது போயிட்டு எறும்பு சாப்பிட்டுனர் அந்த அம்மாவுக்கு சௌக்கியம் வந்திருக்க போகல, ஏன்னா எறும்புக்கு பூத்தத்தை உருதுமா இல்லையா, இருந்தாலும் ஒரு செயலானது அந்த செயல் அதிகமான பலன், அதை விட அதிகமாக பலன் நம்ம கொடுக்கறது பதில இதுக்கு தான் யோகம்னு பேரு. யோகம்ங்கிறத யோக கர்மசு கௌசலம்னாரு, அந்த யோகத்தை இங்க கொடுத்திருக்க. இப்ப அதை பார்ப்போம். மகதா யோகேஸ்வராடாம் ஈஸ்வரி, மகத்தத்துவமான யோகேஸ்வராளுக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கிறதுனால அம்பாளுக்க மகா யோகேஸ்வரேஸ்வரின்னு நடச்சு. அதுக்கப்புறம் மகாதந்திரா மகாமந்திரா மகாயந்திரா மகாசனா நாலு நாமாக்கள். இந்த நாமாக்களுக்கு அர்த்தம் முன்னாடியே சொல்லிவிட்டேன் நான், என்ன சார் இப்ப தானே ஆரம்பிக்கிறேன், முன்னாலேயே சொல்லிட்டேனே அப்படிங்கிற சார். முன்னாலேயே சொல்லி ஆயிடு சார். ஏன்னா இதுக்கு முன்னாலேயே சர்வ மந்திராத்மிகா சர்வ யந்திர ரூபா சர்வ தந்திர யந்திராத்மிகா சர்வ தந்திராத்மிகா சர்வ தந்திர ரூபா மனோன்மணி அப்படிங்கிற நாமாக்கள் வந்திருக்கு. அதே நாமாக்கள் தான் இங்க சோ விவகாரம். இந்த மூணு நாமாக்களுக்கும் அர்த்தம் போன இதுல சொல்லி எடுத்து இப்ப சொல்ற மகாந்தம் புகழ பிரதானி தந்திராணி குலார்ணவ ஞானார்ணவாதீனி மந்திரா பாலா வராதய யந்திராணி பூஜா சக்கர பத்ம சக்கர அமிர்த கட மேரு லிங்காதீனி யசியாஹாசா ததா. இதற்கு முன்னால சர்வ மந்திர ரூபிணியாக அம்பாள் இருக்க, சர்வ யந்திரமாகவும் இருக்க, சர்வ மந்திரமாகவும் இருக்க. இது அப்பப்ப காதல விழருது சார். ஆனா இந்த மூணு பதங்களும் கரெக்டா அர்த்தம் புரியுது. மந்திரம்னா என்னது, தந்திரம்னா என்னது, இது தெரியலையே. யந்திரம்னா என்னது, இது சாதாரணமாக மனுஷியாளுக்கு ஒரு கன்ஃபியூஷன். யந்திரம்னா டிராயிங்னு அர்த்தம் பண்ணியிருக்கான், மந்திரம்னா வாயால சொல்லக்கூடியது மந்திரம்னா, தந்திரம்னா ஏதோ தந்திரம் பண்றான் தருகிறான். தந்திரம் பண்றதுன்னு என்ன அர்த்தம், ஏமாத்திர விஜய்க்கு தந்திரம்னு அர்த்தம் வச்சுட்டு இருக்கான் லோகத்துல. ஆனா விவகாரம் என்ன, அப்பவே அர்த்தம் சொன்னேன். மந்திரம்னு சொல்றது அம்பாளுடைய சூக்ஷ்மமான உருவத்துக்கு மந்திரம் உண்டு. அம்பாளே தான் மந்திரம். மந்திரத்துக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த மந்திரமானது நம்ம பண்ணும் பொழுது ஒரு சக்தியானது உண்டாகுது. காத்துல சக்கர சுத்தினா எலக்ட்ரிசிட்டி உண்டாகிறதுங்கிற அளவு, விண்டு பவருங்கிற அளவு. அதே போல எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயலானது ஒரு சக்தியை உண்டு பண்றது. சக்தியை புதுசாக உண்டு பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கணும். எந்த சக்தியா இருந்தாலும் ஒரு சக்தி இன்னொரு சக்தியா மாறும். உலகத்துல இருக்கக்கூடியதான சம் டோட்டல் அப் ஆல் எனர்ஜிஸ் அது சாதாரணம் தான். அது அது மாத்த முடியாது. அவங்களால ஒன்னா இன்னொன்னா மாத்த முடியும், அவ்வளவுதானே தவிர ஒண்ணு இல்லை. இப்ப பிசிக்கலாக இருக்கக்கூடியதான விண்ட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாத்தலாம். அதே போல நீங்க வந்து மந்திரத்தை மறுபடியும் மறுபடியும் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு விசேஷமான ஒரு சக்தி வரும். அந்த சக்திக்கு என்ன தான் பேருனார், அத்தியாத்ம சக்தி. இருக்கு, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் சாஸ்திரங்கள்ல. அத்தியாத்ம சக்தி, மந்திரத்தை ஜபித்தனால் வரக்கூடியதான ஒரு சக்திக்கே அத்தியாத்ம சக்தி. இருக்கு, அந்த அத்தியாத்ம சக்தி உமக்குள்ளேயே இருக்கணும், உங்களை விட்டு போகப்படாது. எப்பவுமே நீங்க எப்ப உங்களுக்கு வேணுமோ அப்ப அதை உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு நிலை உங்களுக்கு வரணும். அப்படின்னு சொன்னா அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது நியாசம்னு பெரியும். சோ நியாசம்னு என்ன அர்த்தம், நிச்சேஷேன தேவதா சக்தி ஆத்மனி ஆசனம். அதனால நியாசம். இந்த நியாசத்தோட பண்ணணும். நியாசங்கள் என்ன எத்தனைங்கிறத பின்னால மகாஷோட நியாசம், லகுடோட நியாசம், அங்க நியாசம்னா கரம் நியாசம்னா ஹிரதயாதி நியாசம்னா இதோ நியாசங்கள் அவ்வளவா சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த நியாசங்களுக்கும் ஒரு இது உண்டு. நீங்க காயத்ரி மந்திரத்துக்கும் காயத்ரியா காயத்ரி சந்தோ அதிபுத்தோ விஸ்வாமித்ரே சவிதா தேவதா காயத்ரி பிராக்னமுகம் பிரம்மச்சரா விஷ்ணு ஹோதயம் தத்திகா பிருத்திவியமே பிராணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள். இல்ல நியாசம் பண்றதா இல்லையா பண்ணிருக்கோம். ஆனா அந்த நியாசத்துக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு தெரியல. இந்த நியாசமானது என்ன பண்றது, நம்ம சரீரத்துல மந்திர சக்தியை ஸ்டோர் பண்றது உங்களுக்கு தெரியாம. ஆத்துக்கு சம்பளத்தை கொண்டு வந்து மாமியிட்ட கொடுத்தா என்ன பண்ணதுன்னா பகவான் கிட்ட வைப்பா, உள்ள டிராயருக்குள்ள போறதுக்குள்ள ஒரு 10% ஒரு இடத்துக்கு போயிடும். அது உங்களுக்கு தெரியும். அது எங்க என்ன, 25ஆம் தேதி மேல காசே இல்லையா, என்ன பண்றது, ஏடிஎம்ல வாங்கிட்டு வரணும்னா ஒண்ணு வேண்டாம் நான் தரேம்மா. உம காசையே திரும்பி உம கொடுத்தா என்ன பிரயோஜனம்னா கவலை இல்லாம இருக்கதான் பிரயோஜனம். அப்ப ஸ்திரீகளுக்கெல்லாம் இது ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, ஜெனரலா அனாவசியமா எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது. 100 ரூபாய் வந்ததுன்னா 90 ரூபாய் தான் வந்ததான்னு நினைச்சுட்டு அதுக்குள்ளேயே சம்சாரத்தை நடத்தணும்னு இருந்தது. இப்ப அந்த கல்ச்சர் போய் பிளாஸ்டிக் கார்டு எக்ஸ்டென்ஷன் வந்துருக்கு. 100 ரூபாய் வந்தா 200 ரூபாய் செலவு பண்றதுங்கிற வழி இன்னைக்கு வந்துருக்கு, அது பழைய நாள்ல இல்ல. இப்படி இந்த சக்தி எல்லாம் நமக்குள்ளேயே சேர்த்து வைக்கக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்கு பார்த்தல, இந்த தத்துவத்துக்கு நியாசம்னு பேரு. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம், பாக்கெட்ல காசு வச்சுக்கலாம் சார், எவ்வளவு வச்சுக்கலாம், அப்பப்ப செலவுக்கு வேண்டியது வச்சுக்கலாம், ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கலாம், ஆனா 1 லட்ச ரூபாய் வச்சிருந்த காசு சுத்தின்னு இருப்பேடா, உங்களுக்கே கஷ்டம் இல்லையா. அப்ப என்ன பண்றேன், அதை விட அதிகமான ஒரு சக்தியை நீங்க தயார் பண்ணீங்கன்னா அந்த சக்தியை வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் உங்க ஆத்துல அல்மாயிரா இருக்கலாம், ஆத்துல வச்சுக்கிறது பயமா இருக்குன்னா பேங்க்ல ஆக்கிறதுக்கு, அது போல இருக்கிறதுக்கு என்ன பேர், அந்த சக்தியை நிறுத்தும் இடத்துக்கு யந்திரம்னு பேர். யந்திரம்னு என்னது, ஒரு டிராயிங். மர்மாக்களும் சந்திகளும் இருக்கக்கூடியதான ஒரு டிராயிங். அந்த இடத்துல சக்தி தனிச்சு நிற்கிறது. ஆகையால் நான் என்ன பண்ணினா, மந்திர ஜபத்தை நீங்க பண்ணுங்க, சக்தியை ஆக்குங்க, சக்தியை நியாசங்கள்னால உங்க சரீரத்துல வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதையும் அதிகமா இருக்குமே ஆனால் சக்கரங்கள்ல வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப யந்திரம்னு சொல்லிட்டேன், மந்திரம் சொன்னேன். அந்த யந்திரம் மந்திரம் இந்த ரெண்டும் எப்படி பண்ணணும், இந்த நியாசங்களை எப்படி பண்ணணும், உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு மேன்யுவல் விடமா, அந்த மேன்யுவலுக்கு விஸ்தாரமா சொல்றதுக்கு தனு விஸ்தாரேங்கிற தாத்து, அதனாலதான் தந்திரம்னு. விவகாரமே தந்திரம்னு எப்படியாச்சு, விஸ்திருத்தமாக சொல்றது, சந்தேகம் இல்லாம சொல்றது. எந்த தத்துவமும் உங்களுக்கு சந்தேகம் இப்படி பண்றதா அப்படி பண்றதா அப்படி சந்தேகமே வரப்படாது. வேதம் என்ன பண்றது, மந்திரங்களை சொல்லிட்டு போயிடுது. பிராமணமானது இந்த மந்திரங்களை இங்கேயும் விநியோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுது. இதுக்கப்புறம் சூத்திரக்காரர் வர, ஆபஸ்தம்பர், போதாயனர், அஸ்வராயனர், இப்படிப்பட்டதான் அப்ப பேர் வந்த, அவ வந்து இந்தந்த மந்திரங்களை இந்தந்த கர்மாவை எப்படி உபயோகப்படுத்துங்கோ அப்படின்னு சொன்னான். ஆனா எங்க மந்திரம் சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் சொல்றேன். அத்தனை தந்திரங்களும் பூஜையில என்னென்ன மந்திரங்கள் உபயோகப்படுத்தணும், யாகத்துல போகத்துல என்ன மந்திரங்கள் உபயோகப்படுத்தணும், எந்த ஜபத்துல என்ன மந்திரங்கள் உபயோகப்படுத்தணும், ஜப விதியில எப்படி பண்ணணும், அதுல என்னென்ன விஷயங்கள தியானம் பண்ணணும், அத்தனையும் தந்திரம் விஸ்தாரமாக. அந்த தந்திரத்தை வச்சு குருமுகமாக அதை தெரிந்து கொண்டு நாம் சகலட்சியத்தையும் அடையலாம். இப்படி யந்திரம் தந்திரம் மந்திரம் இதுல விஸ்தாரமா சொல்லியாச்சு. மந்திரங்கிறது அம்பாளுடைய உருவம், அம்பாளுடைய சூக்மமான ஸ்வரூபம், எதை ஜபித்தால் நமக்கு சக்தி வருமோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதனால படக்கூடியதான சக்தியை நியாசங்கள் பண்ணி நம்ம சரீரத்துல சேர்த்துக் கொள்ளலாம். அதிகமாக இருக்கமையானால் யந்திரத்துல அது சேர்த்து வச்சுக்கலாம். அந்த யந்திரமானது இன்னொன்னு கண்ட்ரோல் பண்றது, யந்திரணம் நியந்திரணாது, யந்திரம்னு ஏன் சொன்னேன், நியந்திரணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி யந்திரமானதை இந்த எப்படி பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் மெத்தட் ஆனது மோட சாப்பிடி, அதை எப்படி சொல்றது, அதை சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தங்களுக்கு தந்திரம்னு பேர். இப்படி தந்திரமாகவும் அம்பாள் இருக்க, மந்திரமாகவும் அம்பாள் இருக்க, யந்திரமாகவும் இருக்க, இவைகளே உயர்ந்ததான ஒரு சுரூபமா இருக்கலாம். மகாந்தி பகுப்பிரத பிரதானி தந்திராணி, அத்தியந்தம் அதிகமா இருக்கக்கூடியதான பலத்தை கொடுக்கக்கூடியதான தந்திரங்கள் இருக்கே, குலார்ணவ தந்திரம், ஞானார்ணவ தந்திரம், இப்படிப்பட்டதான தந்திரங்கள் இருக்க இவைகள்லாம். அதே போலயே அம்பாளுடைய உருவமா இருக்கக்கூடியதான மந்திரங்கள், பாலா மந்திரம், பகடா மந்திரம், இப்படிப்பட்டதான். இந்த பாலா மந்திரம் நம்ம சொல்றோம்னா எல்லாத்தை விட உயர்ந்ததான ஒரு மந்திரம் அது. முனி அக்ஷரங்கள் தான். முதல் எழுத்துக்கு வாக்பவ பீஜம்னு பேரு, ரெண்டாவது பீஜத்துக்கு காமராஜ பீஜம்னு பேரு, மூணாவது பீஜத்துக்கு சக்தி பீஜம்னு பேரு. வாக்பவ பீஜம் மனுஷனுக்கு சாஸ்திர ஞானத்தை கொடுக்கறது. காமராஜ பீஜமானது லௌகிகமான சுகங்கள் ஆசைகள்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்படின்றது. சக்தி பீஜமானது உங்களுக்கு அத்தியாத்ம சக்தியை கொடுத்து இவனுக்கு மோட்சத்துக்கு வளரனா ஆக்கிறது. இப்படிப்பட்டதான் இந்த பாலா மந்திரம் இருக்கு பார்த்தல, இந்த பாலா மந்திரம் தான் எல்லாத்துக்கும் பீஜ மந்திரம். ஏகமகான் நியக்ரோத திட்டத்தை, இந்த ஒரு சின்ன விதை இருக்கு பார்த்தல, இந்த விதையானது சக்கரமாக சரியான பூமியில போட்டு அதுக்கு தகுந்த சமயத்துல என்ன தீர்த்தம் வேணுமோ அதை கொடுத்து நாலு பேருக்கு எல்லாம் பண்ணினேலையானால் அதை காப்பாத்திட்டு வந்தேலையானால் ஒரு நாளைக்கு என்ன தெரியுமோனா, அடிக்கட்டையோடையும் வேரோடையும் கிளைகளோடையும் ஒரு 1000 பட்சிகள் அங்க இருக்கிறதுக்காகவும் எத்தனையோ பேருக்கு வாசத்தை கொடுக்கக்கூடியதான பெரிய ஆலமரமாக இருந்தது. அத்தனைக்கும் காரணம் ஒரு நாளைக்கு அந்த குரு சொன்னதான அந்த 3 எழுத்து. ஆனா அதை நீங்க காப்பாற்றணும். அதனால பாலான்னு அதுக்கு இந்த பகலான்னு ஒண்ணு இருக்கு பத்தல, இதுதான் பிரம்மாஸ்திர மந்திரம். பழைய நாள்ல பிரம்மாஸ்திரம்னு சொல்லிட்டதால அந்த பிரம்மாஸ்திர மந்திரம் தான் பகலாபுத்தி மந்திரம். 10 மகா வித்தியில பகலா வித்யங்கிற ஒரு வித்யா, அது பிரம்மாஸ்திரம் மாதிரி இருந்தது. அது பிரம்ம சிரோ மந்திரம்னு சொல்றா ஜெய்னி பாகவதத்துல. அஸ்வத்தாம இந்த மந்திரத்தை போட்டார் அர்ஜுனனுக்கு மேல. அஸ்வத்தாம கிருதவர்மா அப்படின்னு சில பேர், அவ 4-5 பேர் தான் அந்த பக்கத்துல இருந்தா. கடைசியில துரியோதனிட்ட போய் கேக்குறான் அஸ்வத்தாம, பிராணனை விட்டான் துரியோதன், பீமசேனால அடிக்கப்பட்டான், கீழே விழுந்துட்டான், கொஞ்சம் பிராணம் இருக்கு. அப்ப வந்து அஸ்வத்தாம வந்து கேக்குற, நான் உங்களுக்கு இத்தனை நாளா ஃப்ரெண்டா இருந்தேன்னு நான் ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டாம், நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும்னு. அப்பவும் துரியோகன் கேட்டானா, ஒண்ணும் இல்ல, அந்த பஞ்ச பாண்டவாள தலையை எடுத்துட்டு அந்த தலை கொண்டு வந்து எங்களை காமிச்சான்னா நிம்மதியா பிராணம் விடுவேங்கிறான். என்ன பண்றது? சரியண்ணா கிளம்பினா கிருதகர்ணா கிருதவர்மா கிருபாச்சாரியர் இது அஸ்வத்தாமா மூணு பேரும் போறாரு. இதெல்லாம் இவ மனசுல என்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் பகவானுக்கு முன்னாலேயே தெரியும், ஞாபகம் வச்சுக்கிறான். நீங்க மனசுல என்னென்ன யாரார என்னென்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் பகவான்கிட்ட போயிடுது. பகவான் என்ன பண்ணினார், இப்படி நினைக்கிறாளா அப்படின்னு நினைச்சிருந்து பஞ்ச பாண்டவாளையும் திரௌபதியும் அழைச்சிருந்து நம்ம அப்படியே விஹாரத்துக்கு வர காலார நடந்து போயிட்டோம். இப்பதான் வேணும் 18 நாள் இதுதான் பண்ணி இப்ப வாக்கிங் வாங்கோன்னு அழைச்சிட்டு வர இவாளுக்கு முடியல. இருந்தாலும் பகவான சொன்னா அந்த வார்த்தைய எதிர்த்து பேசறதுக்கு ஒருத்தருக்கும் சக்தி இல்லாம போயிடுது. சரின்னு போறான். இந்த பஞ்ச பாண்டவாளும் திரௌபதியும் அழுக்குன்னு போறா. ராத்திரி 7 மணி ஆயிடுத்து. யுத்தத்துல ரொம்ப களைப்படைச்ச அடைஞ்சதுமே அந்த உப பாண்டவாள் 5 பாண்டவாளுடைய குழந்தை இருப்பதில் அத்தனை பேரும் அங்க படுத்துன்னு தூங்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு. இவன் அங்க போறா, பார்த்தா போத்தின் படுத்துட்டு இருக்க, பார்த்ததுமே அத்தனை பேரும் அப்படியே பாண்டவாள் மாதிரியே உரிச்சு வச்சிருக்க. ஏண்டா அந்த பையன் அப்பாவுன ஆத்மா வைபுத்திர நாமாத்தி அதே மாதிரி இருக்க. இவ பார்த்தாலாம் என்னடா விவகாரம் இப்படி ஆயிடுது அப்படின்னு நினைச்சுண்ட இவ 5 பேரையும் யுத்தத்தை எழுப்பி அடிக்கணும் கொல்லணும். யுத்தத்தை தூங்கிட்டு இருக்கிறவள கொல்றது தர்மம் இல்ல. ஆனா இங்க அஸ்வத்தாம என்ன பண்ணாலும் அதெல்லாம் கவனிக்கிறேன். என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாரு, கத்தியா அவளுடைய தலையும் அப்பவே வெட்டிவிட்டாங்க. வெட்டிவிட்டு இந்த இளநீரை கட்டுவா பாருங்க, அதே போல 5 பேருக்கு குஷிகங்கள் சிகைகளையும் சேர்த்து கட்டி அப்படியே எழுதுன்னு வந்திருக்காங்க. வந்து துரியோதனிட்ட காமிக்கிற, காமிச்சுன்னு துரியோதன் ஓன்னு அழுதான். என்னடா ஆச்சுன்னு நான் என்ன கேட்டேன், பஞ்ச பாண்டவாளுடைய தலையைத்தானே கேட்டதுன்னு, நீ உப பாண்டவாளுடைய தலையை கொண்டு வந்திருக்க, என்ன ஆயிடுதுன்னு, இதனால என்ன ஆச்சுன்னு, நாளைக்கு எனக்கு தர்ப்பணம் பண்றதுக்கு ஆள் இல்லாம பண்ணிவிட்டேன், வேற காரணம் இல்லைன்னு விவகாரம் முழுக்க. மனசுல எண்ணம் சரியா இல்லைன்னா காரியம் இப்படித்தான் ஆகும். இப்படி ஆயிடுதுன்னு அங்க திரௌபதி வர வந்ததுமே பார்த்து அழற. 18 நாள் ஒவ்வொரு நாளும் வயசுல நெருப்பு வச்சுட்டு இருந்தேன், என் 5 குழந்தைகள் பத்திரமா இருக்கணுமே பத்திரமா இருக்கணுமே கிருஷ்ணான்னு பிரார்த்திச்சேன். சாயங்காலம் 5 மணி ஆயிடுத்து, யுத்தத்துல துரியோதன பிராணன் விட்டான்னு நினைச்சேன், கேள்விப்பட்டேன். அப்பாடா நிம்மதிய பாரத்தை எரிக்கிறேன், ஏன்னா என் குழந்தைகள் 5 பேரும் சௌக்கியமா இருக்க, எங்க ஆத்துக்காரால் 5 பேரும் சௌக்கியமா இருக்கேன் நினைச்சனே. இப்படி பண்ணிட்டே கிருஷ்ணன், ஆமா நானா வெட்டினேங்கிற கிருஷ்ணன், அப்பதான் தமாஷு இப்படி ஆயிடுதுன்னு அழுதாராம். அப்ப துரிய மறுபடியும் வழக்கம் மாதிரி எங்க அர்ஜுனன் இப்படி பண்ணினவன நாளைக்கு காலமேக்குள்ள அவன் தலையை கொண்டு வந்து கொடுக்கலன்னா நான் தனியா வாங்க வேண்டான், அதே இப்ப வாங்க வேண்டிட்டேன். இவ வந்து யுத்தத்துக்கு போற சொன்ன பிறகு பகவான் பார்த்தாராம், நினைச்சுட்டு நீங்க இப்படி பண்ணி போடுறது பிரதிஜை பண்ண வேண்டியது, பின்னால நான் ஓட வேண்டியது, அந்த பக்தனா இருந்தா இவ்வளவு கஷ்டம் இல்ல, ஓட யுத்தம் பண்ற அஸ்வத்தாமாவோட. அஸ்வத்தாமா நடுங்கினா, அவனால எந்த பாணத்தையும் இப்ப போட முடியல. அவள்கிட்ட இருக்கக்கூடியதான பிரம்ம சீரோஸ்திரத்தை போட்டான், இந்த பகலாமுக்தி மந்திரத்தை போட்டான். போட்டதுமே அது எரிச்சுண்டே ஆகாசத்துல வந்தது. அர்ஜுனன் பார்த்தாரா, இது வந்து இதுக்கு பிரதி இன்னொரு பிரம்மாஸ்திரம் தான் அப்படின்னு இந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டா. அர்ஜுனுடைய பிரம்மாஸ்திரமும் அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரமும் ரெண்டும் ஆகாசத்துல இடிச்சுட்டு இருக்க, நெருப்பு கத்தின் இருக்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்றதுன்னு அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா, நீ அத உபசம்ஹாரம் பண்ணுங்க, நான் உபசாரம் பண்ணினா அந்த அஸ்திரம் என்ன கொண்டு எனக்கு தெரியாது, என்ன பண்றது நீர்ன பகவான்கிட்ட தெரியாத மாதிரி பேசுறீங்க, இல்லப்பா நீ உபசம்ஹாரம் பண்ணிக்கோன்னு, அதெல்லாம் முடிய போட்டா பிராணம் போயிடு, இந்த பிரம்மாஸ்திரத்துல விளையாடப்படாது அப்படிங்கிறார். அவரை போய் உபசம்ஹாரம் பண்ணுன்னு அவர் சொல்றாரு, எனக்கு வந்து மரம் பண்றது மறந்து போச்சுட்டான்னு இவரோ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறார். பகவான் சொன்ன பேச்சு கேட்காத சந்தர்ப்பங்கள் என்ன, மகாபாரத்தை படிக்கும், என்னடா இப்படி ஆயிடுது என்ன பண்றதுன்னு பகவான் பார்த்தார். அடுத்த கணத்துல வசிஷ்டர் வந்த அவருடைய பாருங்க, அவர் எத்தனை நாள் ஜபம் பண்ணாங்க, 2 பிரம்மோசிரோசத்துன்னு என்ன கையில இப்படி குடிச்சுட்டா, அது விட்டுட்டு இருக்கு. ரெண்டையும் ஆகாசத்துல புடிச்சுட்டார். புடிச்சுட்டு என்ன பண்ண, வாயில போட்டு மூழ்கிட்டார். இப்படித்தானே பாரதத்துல பிரம்மசிரோஸ்திரங்களை ரெண்டையும் குடித்ததான ஒரு விவகாரம். ஆகியால் தான் இன்னைக்கும் பல முக்கிய மந்திரத்துக்கு ரிஷியர வசிஷ்டோ பகவான் ரிஷி அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த தந்திரங்கள்ல எத்தனை விஷயங்கள் ரகசியமா சொல்லிருக்க, அத்தனை மந்திரங்களுக்கும் பாலா பகலா இப்படிப்பட்டதான மகா மந்திரங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியது மேரு மந்திரம். இந்த மேரு மந்திரமானது பஞ்சதசி மகா மந்திரத்துல இருக்கக்கூடியதான எழுத்துகளை ரெபிடேஷன் வராம பார்த்தேனா, அது அந்த ரெபிடேஷன் வராம இங்க பார்த்தேனா கடைசியில மூணாவது கூட்டமா வந்து மிஞ்சம், அதுல ஒரு ஏகாரமும் சேரும், அவ்வளவுதான் மேரு மந்திரம். இந்த மேரு மந்திரத்தை விசேஷமாக சொல்லியிருக்க, அதான் எல்லா மந்திரத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதான மந்திரம். அந்த மந்திரம் தான் இப்ப மகாமந்திரா பெரு, அதான் பாலா பகலா இத்தியாதி மந்திராணி பூஜா சக்கர பத்ம சக்கர அமுதகட மேருலிங்காதீனி இப்படிப்பட்டதான சக்கரங்கள் பூஜையில் இருக்கக்கூடியதான சக்கரம். இந்த சக்கரம் இருக்க ஏதோ கடையில போய் வாங்கியிருந்தோம்னு இல்லை, இது குருட்ட கொடுத்து அவர் அதுக்கு பிராண பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு பண்ண வேண்டியதான 16 சம்ஸ்காரங்கள் பண்ணணும். யந்திரத்தை ஏதோ நம்ம வாங்கிக்கிறதுன்னு இல்லை, யந்திரங்களுக்கு ஒவ்வொரு யந்திரத்துக்கும் ஷோடச சம்ஸ்காரங்கள் பண்ணணும். சம்ஸ்காரங்கள் பண்ணி பிராண பிரதிஷ்ட பண்ணி அதுக்கப்புறம் குருட்ட இருந்து வாங்கிக்கணும். அப்படிப்பட்டதான பூஜா சக்கர பத்ம சக்கர அமிர்த கட்ட மேரு இப்படிப்பட்டதான லிங்கங்கள். சில இடத்துல லிங்கமே சக்கரம் ஸ்ரீசக்கரமே லிங்காக்காரமாக இருக்கும். இப்படி எஸ் யா சாதா மகா இந்திரா இதற்காச்சு. அதுக்கப்புறம் மகா தந்திரான்னு சொன்னோம், அந்த தந்திரமானது எப்படி எத்வா ஸ்வதந்திரா கெந்தந்திரம் ஸ்ரீ வித்யாக்கியா மந்திரா. ஸ்வதந்திர தந்திரத்துக்கு மகாதந்திரம்னு பேரு, ஸ்ரீ வித்யா மந்திரத்துக்கு மகாமந்திரம்னு பேரு, காயத்ரி மந்திரத்துக்கு உயர்ந்ததான உத்தம மந்திரம் நகாயத்ரியா பரோ மந்திரா நமாது தெய்வதம் பரம். பரமான மந்திரம்னு சொன்னா காயத்ரி மந்திரம் தான் சொல்லணும். ஆனா மகாமந்திரம்னு சொன்னா என்ன பேரு, ஸ்ரீ வித்யக்கு தம்பே. ஆகையால் மகாமந்திரா ஸ்ரீ வித்யாக்கியா மந்திரா சித்தவஜ்ராட்ச யந்திரம். இப்ப சொன்னே ஸ்ரீயந்திரம்னு நீங்க சொல்ற, ஸ்ரீயந்திரம் இல்ல சித்தவஜ்ராட்ச யந்திரம். என்ன ஸ்ரீசக்கரத்துக்கு ஏன் இந்த பேர் வச்சிருக்க அப்படின்னு சொன்னேன்னா, ஸ்ரீசக்கரத்துக்கு இந்த பேர் வச்சு ஷோடச சம்ஸ்காரங்கள் குரு பண்ணி கொடுத்தா அதுக்கு சித்தவஜ்ரம், அதுதான் உங்களுக்கு உபயோகப்படும். ஆகையால் சித்தவஜ்ராட்ச யந்திரம் மகத் சர்வோத்தமம் எஸ்யா உத்தமவாதம் யந்திரம் ஸ்வதந்திராட்சியானி அந்ய அனபேட்சத்வாத் மகத்துவம். ஸ்வதந்திர தந்திரம்னு இருக்கு, இது அந்ய அனபேட்சத்வாத் வேற எதையும் எதிர்பார்க்கல. மீதி தந்திரங்கள்னா இது இன்னொரு தந்திரத்துல பார்த்து தோன்றும். மேலும் மந்திரம் ஒரு தந்திரத்துல பாதி சொல்லிட்டு மீதி இன்னொரு மந்திரத்துல பார்த்து தோன்றும். ஞானார்ணவ தந்திரத்தான் இருக்கு மேலும் மந்திரம், குலார்ணவ தந்திரத்துல விஷம் பார்த்துக்கோங்க. விவகாரம் பொருட்கள் எந்த தந்திரமும் சரியா டோட்டலா சொல்லல, அதை பார்த்துக்கோ இதை பார்த்துக்கோன்னு சொல்லும். ஆனா எல்லா இப்படி தந்திரங்கள்லாம் பரஸ்பர சாபேட்சமாக இருக்க, அது இல்லாமல் சுதந்திரமாக எல்லாத்தையும் கிளியரா சொல்லக்கூடியதான ஒரு தந்திரம் நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு அம்பாள் பரமேஸ்வரனை கேட்க, பரமேஸ்வரன் ஒரு தந்திரத்தை தயார் பண்ணி கொடுத்தாராம். அந்த தந்திரத்துக்கு தான் சுதந்திர தந்திரம்னு பேரு, அந்த தந்திரத்துக்கு தான் தந்திர ராஜம்னு பேரு, அந்த தந்திரத்துக்கு தான் காதி மதம்னு பேரு. உன்னுடைய நிர்பந்தத்தினால் பக்தர்களுக்கு அவர் கேட்டதான பதார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கணும், இங்கே அங்கே அலைய முடியாது கலிகாலத்துல. அகில புருஷார்த்த கட்டமா, அகில புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோட்சங்கள் இப்படிப்பட்டதான எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதான ஸ்வதந்திரம் தே தந்திரம் கிஜதலம் அவாதீதரதிதம். ஸ்வதந்திரே தந்திரம் கிஜிதலம் அவாதீதரது அச்சூ சுஜத் அப்படின்னு பிரயோகம், பட்டி பிரயோகம். அதே மாதிரி அபாதி தரதிதம் உயர்ந்ததான ஒரு பிரயோகம், சௌந்தர்யம் சாதாரணம் இல்லை. என்ன எல்லாம் வியாக்கரணம் நல்லா வாச வளர்த்துட்டு அதனுடைய தத்துவம் அச்சூற்றுதுன்னு ஒரு பிரயோகம் பண்றாரு பட்டி. அதே மாதிரி அடுத்து வச்சு இதாமாவா தீதரதிடம் அப்படின்னு சுதந்திரமான ஒரு தந்திரம், அந்த தந்திர ரூபமாகவும் வளர்க்க பகவன் சர்வ தந்திராணி பவதா உத்த அணிவை புறா, எத்தனையோ தந்திரங்கள் நீங்க முன்னால சொன்னேள், தேஷாம் அந்யோன சாபேட்சா ஜாயதே மதி விப்ரமஹா. இது என்ன அங்க பாருங்கிறது, அந்த தந்திரம் பார்த்தா இதை பாருங்கன்னு சொல்றது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. தஸ்மாத்து நிரபேட்சந்திரமே தந்திரம் தாசாம் வத பிரபோ, ஆகையா நிரபேட்சமான தந்திரத்தை நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரனை கேட்க, அப்புறம் சொல்ற சுருணுகாதிமதம் தந்திரம் பூர்ணமன்ய அனபேட்சையா. காதிமதம்னு ஒரு தந்திரம் இருக்கமா, அந்த தந்திரத்தை நான் சொல்றேன். அந்ய அனபேட்சையா, வேற எது எதிர்பாராத ஒரு தந்திரம் நான் சொல்றேன். கோப்பியம் சுணு பிரயத்னேன கோபனம் தந்திர சோதிதம், கோப்பியமான ஒரு தந்திரம் அத நான் சொல்றேம்மா அப்படின்னு சொல்லி, கோபனம் சர்வசோதிதம் எல்லா தந்திரங்கள்லயும் சோதிக்கப்பட்டதான சொல்லப்பட்டதான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சௌந்தர்யா முக்தம் சதுஷ்டை சகலமபிதந்தாய புவனம் ஸ்திதத்தி புனா தன்னிர்பந்தாத் அகில புருஷார்த்தைக கடதா ஸ்வதந்திரந்தே தந்திரம் சிதிதலமவாதி தரதிதம் அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்க. இப்படி மந்திர விஷயேது மந்திரத்தில் ஸ்ரீ வித்யைவது மந்திராணாம் தத்ரகா திவ்யதாபரா, மந்திரங்களுக்குள்ள உயர்ந்ததான ஒரு மந்திரம் என்ன, ஸ்ரீ வித்யா மந்திரம் பஞ்சதசாட்சரி மந்திரம். அந்த பஞ்சதாட்சரி மந்திரத்துல 14 செட் இருக்கு, காதி வித்யா ஆதி வித்யா குபேர உபாசிதா வித்யா அப்படி நிறைய வித்யைகள் இருக்கு. அதுல தத்ர காதிர் யதாபரா, காதி மந்திரம் தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றது. இது குலார்ணவ சக்தி ரகசிய தந்திரே, சக்தி சங்கம தந்திரம் சக்தி ரகசிய தந்திரம் இவைகள்ல இருக்கு. இப்படி பரசஹஸ்ரம் வர்ணனானி திரஷ்டவியானி, இப்படி எல்லாம் இருக்கு. சித்தி வஜ்ராக்யம் யக்ஷம் பிரகிருத்தியா, சித்தி வஜ்ராக்யமாக இருக்கக்கூடியதான இந்த தந்திரத்தை பத்தி, இந்த யந்திரத்தை பத்தி நித்யா தந்திரே ஸ்மரியதே லலிதா வித்யாயாஹ வித்யாமன்யாம் யந்திரே நவாமுனா யந்திரமன்யத் சமம் வேத்தே யோசௌ ஸ்யாத் மூலஜேதனஹா. இந்த ஸ்ரீசக்கரம் அதையும் விசேஷமாக சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி கொடுக்கப்பட்டதா, இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு சமானமான சக்கரம் இன்னொரு இடத்துல இருக்குன்னு யார் நினைக்கிறானோ அவனோட முட்டாள் உலகத்துல ஒண்ணும் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னு விசேஷமாக ஸ்ரீ சக்கரம், அதுக்கு பூஜா சக்கரம், பத்ம சக்கரம், அமிர்தகட யந்திரம், மேரு மந்திரம், சித்த யந்திரம், லிங்க யந்திரம் அப்படின்னு பல பெயர்கள்ல தந்திரங்கள்ல இருக்கு. இதுதான் மகாயந்திரா. பிறகு மகாசனா, அம்பாளுக்கு உயர்ந்ததான ஆசனம் உள்ளவள், என்னென்ன ஆசனங்கள் இருக்கு, மகது ஆசனம் சித்தியாது சட்டுஞ்ச தத்துவ ரூபம் யசா, அம்பாள்ல இருந்து ஆரம்பிச்சு 36 தத்துவங்கள் உண்டாச்சு, சிவ சக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா அப்படின்னு ஆரம்பிச்சு 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், 5 இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பஞ்ச பிராணங்கள் இப்படின்னு பிருத்திவி பரியந்தம் பூமி பரியந்தம் இருக்கக்கூடியதான 36 தத்துவங்கள், அத்தனை தத்துவங்களும் அம்பாளுக்கு ஆசிரமமாக இருக்கு. அப்படி சித்தியாடி சட்டுஞ்சத் தத்வாக்கியம் எஸ்யா ஏஷா பகவதி சர்வதந்திராணியா ஆசிரித்த திஷ்டதி, இப்படிப்பட்டதான அம்பாள் சர்வதந்திராணி ஆசிரித்த திஷ்டதி, எல்லா தந்திரங்களையும் ஆசிரிச்சுண்டு அத்தனை தத்துவங்களையும் அதனால அம்பாளுக்கு தத்வாசனா தத்வமயி தத்வமத்தஸ்வரூபிணி அப்படின்னு விசேஷமாக தத்வஸ்வரூபமாக இருக்காள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்பாளுடைய ஆசனங்கள் பல ஆசனங்கள் அங்கங்கே சொல்லியிருக்க. சிம்ஹாசனம்னு சொல்றான், பஞ்ச பிரேதாசனாசீனா மகாசனம்ங்கிற இடத்துல எத்தனை ஆசனங்கள்னு பாருங்க, மகாசனம் ஒண்ணு, சிம்ஹாசனம் ஒண்ணு, பஞ்ச பிரேதாசனாசீனான்னு ஒண்ணு, சக்கரராஜ ரதாரூட அப்படின்னு சக்கரராஜ ரதம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் பஞ்ச பிரம்மாசன பஞ்ச பிரேதாசனாசீனான்னு இருக்கு. எத்தனை ஆசனங்கள் உண்டோ அத்தனை ஆசனங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு சொரூபம் இருக்கு. அம்பாளுடைய ஆசனம் எது, மகாசனம். ஏன் அதுக்கு மகாசனம்னு பேர் வந்திருக்கு, மகாசனான்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன், ஒரு நாம மகதாசனம் உலகத்தை எல்லாம் உட்கொள்ளக்கூடிய எஸ்ய பிரம்மச்சத்திரந்த உகே பவத ஓதனஹ மிருத்யு எஸ்ய உபசேச்சரம் கலிதா வேத எத்ததா, அந்த சுத்த பிரம்மஸ்வரூபமே மகாசனா எனக்கு ஒழுகிதான் அம்பாள். அத மகாசரா உயர்ந்ததா ஒரு ஆசரம் அப்படின்னு லலிதாசாஸ் நாமத்துல எங்கெங்க அம்பாள் இருக்கா அப்படிங்கிற நாமங்கள்லாம் வாங்க அடுத்த புதன்கிழமைக்கு மேல பாருங்க. ஹரி ஓம்.